நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூட, சுந்தரானந்தர் கூட சொல்லமட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போனாதர், பழனிமலை போனாதர், பழனிமலை போனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமொழி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் தேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்க மயூரன் குதம்ப, போயூர் கோராக்க மயூரன் குதம்பை திருவர்மையூரடைக்காரர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியை சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருடன்யவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், அதுவும் நத்தார் தினத்தில் அமைந்த சத்சங்கமாக அமைகின்றது. மற்றைய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல இந்த சத்சங்கத்தில் நான் 3-4 பக்கங்களை எடுத்து பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து படிப்பேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புதமான கருத்துக்கள் பாபாஜியினால் இந்த சத்சங்கம் மூலமாக தரப்படும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சாதனைக்கும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் தெய்வீய குரலிலிருந்து 292, 293, 294, 295. இது பாபாஜியும் நீலகண்டன் ஜோகி ராமையா அவர்களுடைய உரையாடல், மரணத்தின் மரணம் புத்தகத்தை எழுத முதல் நடந்த உரையாடலை படித்து கொண்டு போகின்றோம். இன்று அதனுடைய கடைசி அத்தியாயத்தை படிக்கின்றோம். உரையாடலை சரக்கு ரயில் பாதை விலகியதால் பார்த்தா அருகே 4 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. காலை 10:30 மணிக்கு நீலகண்டன் பாபாஜியின் அருளால் டெல்லி வந்து சேர்ந்தார். உடனே புத்தர் கோவிலுக்கு விரைந்தார். அங்கே தியானம் முடிந்தது. தம் அறைக்கு திரும்பினார். சாப்பிட்டு நன்றாக தூங்கினார். கடிகாரம் 1 மணி அடித்தது. ஒருபோதும் தவறாத குருநாதர் வந்து பேச்சை தொடங்கினார். இதுவரை வாழ்வது, இனப்பெருக்கம் செய்து ஆகியவை பற்றி மட்டுமே கவலைப்பட்டாய். இன்றிலிருந்து அவற்றை விட வேண்டும். வாழ்வதும் சாப்பிடுவதும் மட்டுமே குறிக்கோள் அல்ல. உயர் நோக்கத்திற்காக நீ பசியை பொறுக்க வேண்டும். உன் மறுபாதியும் 3-ஆம் அவனும் உயர்வாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் எழுந்துள்ள புதிய இருப்பின் இச்சை இது ஓம் என்றார் பாபாஜி. நன்மையிலும் தீமையிலும் செல்வத்திலும் வறுமையிலும் புயலிலும் சூரிய ஒளியிலும் துன்பத்திலும் இன்பத்திலும் நீங்கள் 3 பேரும் என்னை உங்கள் குருவாக ஏற்க வேண்டும். நீங்கள் 3/1, 3/3, 4வதாகிய என்னோடு சேர்ந்து நிற்க வேண்டும். கிரியா பாபாஜி சங்கம் உலகிற்கே ஒளி தரக்கூடியது. நீங்கள் மூவரும் என்னோடு எப்போதும் இருப்பீர்களா என்று கேட்டார் பாபாஜி. அதற்கு நீலகண்டன், ஆம் குருதேவா, நாங்கள் மூவரும் நிச்சயமாக உங்களை பணிந்து நிற்போம் என்றார். அதற்கு பாபாஜி, இந்த செய்தியை உடனே உன் மறுபாதிக்கு அனுப்பு. மற்ற இரு இடங்களுக்கு விரைந்து செல். சாப்பாடு நடை பற்றி கவலைப்படாதே. அவையெல்லாம் கிரியா பாபாஜி சங்கத்தைச் சார்ந்தவை. கொஞ்சம் பொறுங்கள், மூன்று பேரையும் உயர்த்துகின்றேன். ஓம் சாந்தி என்றார் பாபாஜி. சந்திப்பு முடிந்தது. எழுத்தாளர் குளிரில் நடுங்கினார். குருநாதர் சொல்படி சரியான நேரத்தில் கிளம்பினார். கிளம்பும் போது திடீரென்று சத்குரு தோன்றி மூன்றாம் நபரும் சிறிது நேரம் தினமும் பிற்பகல் 3:30 மணிக்கு தியானத்தில் உட்கார வேண்டும் என்று உன் மறுபாதியிடம் சொல் என்றார். 1982 டிசம்பர் 6 நடந்த உரையாடல். அடுத்த நாள் காலை 10:30 மணிக்கு பாபாஜி ஒரு உறுதிமொழியை சொன்னார். கிரியா பாபாஜி சங்கத்தை சார்ந்த ஒவ்வொரு அன்பரும் கீழ்கண்டவற்றை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார். முதலாவது, நான் நோயுற்றவர்களுக்கு மருந்தாகவும் நோய் தீர்ப்பவனாகவும் தொண்டனாகவும் இருப்பேன். பசியையும் தாகத்தையும் போக்க உணவையும் பானங்களையும் தருவேன். முதியோருக்கு நான் உணவாகவும் தண்ணீராகவும் இருப்பேன். ஏழைகளுக்கு நான் எப்போதும் உதவுவேன். அவர்கள் தேவையை பல்லாற்றலாலும் பூர்த்தி செய்வேன். அது முதலாவதாக சொன்ன விடயம் பாபாஜி. இரண்டாவது விடயம், என்னையும் என் சுகத்தையும் முழுவதுமாக கிரியா பாபாஜிக்கு அர்ப்பணிப்பேன். எல்லோருக்கும் தேவையானது கிடைக்க வேண்டும். சரணாகதியில்தான் சரணம் இருக்காது. மற்றவர்களுக்கு கொடுப்பதினால்தான் சரணாகதி நிறைவாகும். இது இரண்டாவது கூற்று. மூன்றாவது கூற்று, பாதுகாப்பற்றவர்களை நான் காப்பேன். வழியற்றவர்களுக்கு வழிகாட்டுவேன். கரை சேர கப்பலாகவும் துடுப்பாகவும் பாலமாகவும் இருந்து அவர்களை அக்கறை சேர்ப்பேன். தேவையானவர்களுக்கு விளக்காகவும் படுக்கையாகவும் இருப்பேன். ஓம் சத் சத் ஓம் என்றார் பாபாஜி. அடுத்த நாள் சத்குரு தியானத்தின் போது, உன் மறுபாதி கால்களை குறுக்கே வைத்திருக்காத படிச்சொல். தேவைப்பட்டால் கால்நிலைகளை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அவை ஒன்றோடு ஒன்று குறுக்காக அமையக்கூடாது. அப்போது சென்னையில் எழுதுபவருக்கு சுளுக்கு ஏற்பட்டது. அடையாற்றில் உள்ள பணக்கார பெண்ணை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அருமையாக திட்டமிட பாபாஜி தமது செல்ல குழந்தை நீலகண்டனை ஓர் அதிர்ச்சியை வைத்திருந்தார். பாராளுமன்ற வளாகத்தில் ஓர் பெண் அவர் கையை பிடித்து முறுக்கினாள், கை கொடுத்தாள். நீலகண்டன், இப்பொழுதுதான் முதல் முதலாக நாம் சந்திக்கின்றோம். என்னோடு இம்பீரியல் ஹோட்டலுக்கு வந்து உணவருந்த வேண்டும். இருவரும் சேர்ந்து புத்தகங்கள் வெளியிடுவது பற்றி பேசலாம் என்றாள். இங்கிலாந்திலோ அமெரிக்காவிலோ அச்சிடலாம், தாமே அவற்றை வெளியிடலாம். சரி என்று சொல்லுங்கள் என்று கூறினாள். வாயிலிருந்து உணர்ச்சி பொங்க வார்த்தைகள் பெருகின. நீலகண்டன் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அம்மா நீங்கள் யார் என்று கேட்டார். நான் பருவத்திற்காக டெல்லி வந்தேன். நான் ஒரு தத்துவ பேராசிரியை. 18 வரை இங்கு தங்கியிருப்பேன். ஹோட்டலுக்கு வாருங்கள், பேசுவோம் என்றாள் அந்த பெண்மணி. அவளோடு சேர்ந்து நூல் வழியிடும் எண்ணம் அவருக்கு இல்லை. எனக்கு முக்கியமான வேலை இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் நீலகண்டன். வாடகைக்கு காரை பிடிப்பதற்கு ஓடினார். அந்த பெண் தளரவில்லை. முடிந்தால் தனக்கு போன் செய்யுங்கள், இல்லையே என் பூனா முகவரிக்கு எழுதுங்கள் என்றாள். டெல்லி குளிர் அவரை பெரிதும் பாதித்தது. குறைந்த வெப்பம் 42.9 டிகிரி ஃபரன்ஹைட்டிற்கு அதிகமான வெப்பம் 64.2 டிகிரி ஃபரன்ஹைட். சென்னை 90 டிகிரி ஃபரன்ஹைட் வெப்பநிலையில் இருந்தவருக்கு இது மிகவும் அதிகம். சத்குருவிடம் பிரார்த்தனை செய்து வலிமை பெற்று புத்தர் லக்ஷ்மி நாராயணர் காளி கோவிலுக்கு சென்றார். கையில் இருந்த பணத்திற்கு ஏற்ப காலையில் ஒரு ரொட்டி துண்டும் 2 தக்காளி அவித்த முட்டை காபி, நண்பகலில் ஒரு தட்டு சாதமும் தயிரும், மாலையில் ஒரு கப் தேநீரும், இரவில் ஒரு கப் பால் என்ற வகையில் உணவு அமைந்தது. 1982 டிசம்பர் 9 தேதி ராயல் ஹோட்டலில் 10 நம்பர் அறைக்கு மாறினார் நீலகண்டர். இரவு 2:50 மணிக்கு அங்கு தோன்றி அவ்விடத்தை கோயிலாக மாற்றினார் பாபாஜி. சென்னையிலிருந்து வந்த 3 கடிதங்களுக்காக நீலகண்டன் பதில் எழுதி கொண்டிருந்தார். பாபாஜி நகைச்சுவையோடு சொன்னார், இப்போது 10-இல் இருக்கிறாயே, நல்லது, 10 டெலிங் டெலிங் தெருவில் இருக்கிறாயா என்று கேட்டார். நீலகண்டன் புன்னகைத்து விட்டு கடிதம் எழுதுவதை தொடர்ந்தார். இந்த அறை எனக்கு தினமும் 1.5 ரூபாய் அதிகம் செலவாகும். இனி நான் சென்னையை நோக்கி நடந்தே செல்ல வேண்டியது தான் என்றார் நீலகண்டன். ஏன் என்றார் பாபாஜி, நீ பறக்கலாமே என்றார். கடிதம் பெரிதாக வளர்ந்தது. பாபாவை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் இந்த கடிதங்களை ஸ்டேட்மெண்ட், டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஆகிய பத்திரிகைகளுக்கு தபாலில் அனுப்பச் சொன்னார். அவர்களது கடைசி புத்தகத்தின் பெயரை மட்டுமே இப்பத்திரிகைகள் குறிப்பிட்டன. 1952 டிசம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை செய்தித்தாளில் புத்தகத்தின் பெயர் வெளிவந்தது. மதிப்புரைக்கு லண்டனில் இருந்து மேடம் மஞ்சாசி அம்மையாருக்கு நூல் அனுப்பப்பட்டது. ஆனால் பெரியவர்கள் நூல் மதிப்புரை எழுத சிறிது காலம் பிடிக்கும், மதிப்புரை வரும்போது அநேகமாக நான் அமெரிக்காவில் இருப்பேன் என்றார் நீலகண்டன். பாபாஜி சத்தமாக சிரித்தார். அடுத்த 2 நாட்களில் நீலகண்டன் வேலைகளை பாபாஜி துரிதப்படுத்தினார். 3 அவர் எப்போதும் காலில் கொலுசு அணிய வேண்டும், துளசி மாடம் தோட்டத்திற்கு மாற வேண்டும். மாலையில் துளசி மாடத்திற்கு பூஜை செய்ய முடியாமல் போனால் சிறிது நேரம் கழித்து செய்யலாம். சாதனை செய்யும் போது வடக்கு திசையை நோக்கி உட்கார வேண்டும். ஒரே நிலையில் உட்கார்ந்து கொண்டு 1 மணி நேரம் மந்திர ஜபம் செய்ய வேண்டும் என்றார் பாபாஜி. பூனாவில் இருந்து வந்த பெண்ணை நீலகண்டன் ஒரு நோய் வாய்ப்பட்டு அரசியல்வாதியின் வீட்டில் சந்திக்க நேர்ந்தது. அவள் பாபாஜியை பற்றிய நூலொன்றை எழுத விருப்பம் தெரிவித்த போது நீலகண்டன் அதனை சாமர்த்தியமாக மறுத்தார். 3 கோவில்களிலும் சாதனை இடைவிடாமல் திட்டமிட்டபடி நடந்தது. டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை பிற்பகல் காளி கோவிலில் பாதி தியானம் செய்து கொண்டிருக்கும் போது அவரது உடம்பு மிகவும் நடுங்கியது. நிமோனியா ஜுரத்தின் தொடக்கம் அது. அவர் ஹோட்டலுக்கு விரைந்தார். ஜுரம் அதிகமாயிற்று. கிரியா பாபாஜி விரைந்து சென்று அவர் படுக்கை அருகே இருந்து திரிகுணாதீதம் பற்றி பேசினார். ஆனால் பாபாஜியின் பேச்சை உள்வாங்கும் நிலையில் நீலகண்டன் இல்லை. தனக்கு தரப்பட்ட வேலையை முடிப்பதற்குரிய ஆற்றலை குருநாதரிடம் வேண்டினார் நீலகண்டன். சத்குரு மறுபடியும் வந்தார். நோய்வாய்ப்பட்ட நீலகண்டன் காலை உணவை கூட தொட இல்லை. அதில் ஒரு பப்படமும் இருந்தது. இதை நான் எடுத்துக்கொள்ளவா என்று கேட்டார் குருநாதர். ஆம் குருதேவா, என் மறுபாதி என்னை தங்களுக்கு உணவு தரச் சொன்னார். ஆனால் இவ்வளவு நாளாக நான் தரவில்லை என்று பதிலளித்தார் நீலகண்டன். அதற்கு பாபாஜி, இது எனக்கு மிகவும் பிடித்த உணவு. தோட்டத்தில் எனக்காக தினமும் ஓர் அப்பளம் வைக்கச் சொல். பாபாஜி சொன்னார். அதை எப்படி ஏற்பார் என்று ஆச்சரியப்பட்டார் நீலகண்டன். ஒரு காக்கை வந்து எடுத்து போகும் பப்படத்தை சாப்பிட்டு கொண்டே பேசினார் பாபாஜி. 1952 டிசம்பர் 14 இரவில் பாபாஜி வெறுப்போடு பேசினார். நீ சொன்னது போதும், உன்னை இனிமேலும் கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம். நான் தவம் புரிய செல்கின்றேன். தேவையான பணத்திற்கு ஏற்பாடு செய்த பின் புற புத்தகங்கள், பயணங்கள் போன்றவற்றை பற்றி யோசிக்கலாம் என்றார். அவர் திடீரென்று மறைந்தார். நீலகண்டன் எப்படியோ புத்தகத்தின் இறுதி பக்கத்தை எழுதிவிட்டார். ஜுரம் 103 டிகிரிஸ் முதல் 108 டிகிரி வரை சென்றது. ஒரு பெரிய டாக்டர் அவருக்கு ஊசி போட்டு டெல்லியை விட்டு உடனே நீங்குமாறு கட்டளையிட்டார். உயர் இரத்த அழுத்தத்தோடு கால் சுளுக்கோடும் டெல்லி வந்த நீலகண்டன் பணம் போதாமையால் 3வது வகுப்பு ரயிலில் சென்னை திரும்ப விரும்பினார். டெல்லி தவம் முற்றுப்பெறாமல் போனது. நண்பர் ஒருவரின் உதவியால் சென்னை வந்து சேர்ந்தார். அப்போது ஆந்திராவில் கலவரம். எல்லாம் பாபாஜியின் அருளே. இவ்வாறு சத்குருவின் ஆசி என்ற நிலாவளியில் மரணத்தின் மரணம் என்ற தாமரை மலர்ந்தது. கிரியா பாபாஜியின் திருமுன்னர் அதை பணிவோடு படைக்கின்றோம். வாசகர் இதயங்களில் நிரந்தரமாய் வீற்றிருக்கின்றார் பாபாஜி. ஓம் கிரியா மூலகுரு, ஓம் சத் சத் ஓம் என்றார் நீலகண்டன் யோகி ராமையா அவர்கள். இத்துடன் இந்த உரையாடல் மரணத்தின் மரணம் புத்தகம் எழுத தொடங்க முன் நடந்த உரையாடல் முடிவு பெறுகின்றது. அதை இன்று நான் சத்சங்கத்தில் நான் வாசித்தேன், நீங்கள் எல்லோரும் உள்வாங்கினீர்கள். இப்போது இந்த உரையாடலில் பல முக்கியமான விடயங்கள் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். அவற்றை நான் முதல் கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்தை கேட்டு அவர்கள் அதை எடுக்காவிட்டால் நான் அதை சொல்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. முதலாவதாக இறைவன் ஐயா இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம்
ஓம் சிவாய நம ஓம்
ஓம் சிவாய நம ஓம்.
உண்மையில் நீங்கள் கூறியதற்கு உண்மை, அதாவது நாங்கள் இந்த கருத்தை எடுக்காவிட்டால் நீங்கள் திருப்பி கூறுவீர்கள் என்று சொன்னீர்கள். அதன்படி செய்ய வேண்டிய நிலைமை உண்டு. இருப்பினும் இன்றைய சத்சங்கத்தில் சுருக்கமாக உள்வாங்கிய விடயங்களை மீண்டும் ஒருமுறை பார்ப்போமானால், குருநாத பேசியவை பற்றிய விவரங்களை உள்வாங்கினோம். நன்மையிலும் தீமையிலும் குருநாதர்களை என்ன மாதிரி செய்கின்றார் என்ற கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாயிருந்தது. அடுத்து நாம் மூன்று பேரும் உம்மனை உடன் நிற்போம் என்று கூறிய விவரங்கள் மற்றும் அது முக்கியமாக பாபாஜி கூறிய மூன்று நான் நோயற்றவர்களுக்கு இதாயிருப்பதும் என்னையும் என் மூலம் கருத்தும் பாதுகாப்பற்றவர்களுக்கு பாதுகாப்பு என்ற பூர்ணமான விவரங்களை நீங்கள் திருப்பவும் சொல்கிறதை நினைக்கின்றேன். செய்தித்தார் புத்தகத்தின் பெயர் வடிவரும் வந்தது பற்றிய விவரம். அடுத்ததாக துளசி மாடம் தோட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதும் ஒரு மணி நேரம் மந்திரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூறியதையும் கேட்டோம். இறுதியாக பாபாஜி பப்படத்தை விரும்பியது பற்றிய விவரங்கள் கூறப்பட்டது. எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறை கேட்டால் சிறப்பாக இருக்கும் என நினைக்கின்றேன். ஓம் தத் சத் ஓம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இறைவனையா, முடிந்தளவு அதை சுருக்கமாக சொல்லியிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயாவுடன் செல்ல முதல் நான் மீண்டும் அதை கூறிவிடுகின்றேன். முக்கியமான கருத்துக்கள், நீங்கள் சொன்னது போல இந்த மூன்று பேரும், அதாவது நீலகண்டன் ஐயாவும் ராமையா அவர்களும் அவருடைய மனைவியும், மூன்று பேரும் பாபாஜியின் இந்த பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஆனால் பாபாஜி அதை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். இந்த தொண்டு என்பது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை சூட்சுமமாக சொல்கின்றார். இவருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தொண்டில் இருந்து நழுவக்கூடாது என்பது அங்கு சூட்சுமமாக இரண்டு மூன்று இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மூவருக்கும். ஆகவே நீங்கள் மூவருமாக சேர்ந்து எனக்கு தொண்டு செய்ய வேண்டும், பின்னர் அதன் மூலம் நாங்கள் நால்வருமாக தொண்டு செய்வோம் என்பதையும் பாபாஜி ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் அவர் இல்லாத இந்த தொண்டு இயக்கம் இல்லை என்பது அதற்குரிய பொருள், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஏனென்றால் பெரம்பொருள் தான் எல்லாம் செய்கின்றார் என்பதுதான் இங்கு உண்மை. ஆகவே குருவும் திருவும் தான் இதற்குரிய இயக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதை விட மூன்று விடயங்களை கிரியா சாதகர்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று அதை கொடுத்திருக்கின்றார். அந்த மூன்று விடயங்களும் வாசிக்கப்பட்டது, மீண்டும் கேளுங்கள். அது மிகவும் மூன்று முக்கியமான விடயங்கள். அது எல்லோரும் அதில் வைராக்கியம் கொன்று அதன் வழி நிற்க வேண்டும். அந்த வைராக்கியத்தை அவர் கொடுப்பதற்குரிய காரணம் தொண்டில் இருக்க வேண்டும் என்பதுதான். அன்பும் தொண்டும் தான் முக்கியம் என்பதை அவர் மூன்று விதிகளை போட்டு அதை கொடுக்கின்றார். எங்களுடைய சங்கங்களில் எல்லாம் இது பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது சுவரில், இந்த மூன்று விதிகளும். இந்த மூன்று விதிகளையும் சாதகர்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பது அதனுடைய உண்மை. எல்லா சங்கங்களிலும் அது எல்லோருக்கும் தெரியும்படி போடப்பட்டிருக்கின்றது. அந்த அது போடப்பட்டிருந்த கூற்று இந்த புத்தகத்தில் இருந்து, இந்த பக்கத்தில் இருந்து தான் வந்தது என்பது இன்று எல்லோருக்கும் புரிய வேண்டும். அதை விட மிகவும் முக்கியமானது, நாங்கள் பலரும் அதை செய்கின்றோம். எங்களுடைய உடல்நிலை காரணமாக சில வேளை நாங்கள் தியானம் செய்யும் போது குறுக்காக கால்களை வைத்து, அதாவது பத்மாசன சிவாசன முறையிலிருந்து செய்ய முடியாது. ஒரு நேரத்துக்கு பின்னன்றவுடன் கால்களை நீட்டுகின்றோம். ஆகவே நீலகண்டனுக்கு ஒரு தகவல் கொடுக்கின்றார் பாபாஜி. யோகி ராமையா அவர்கள் அதே போல் சாந்தோமில் கால்களை நீட்டி கொண்டு தியானம் செய்கின்றார். திடீரென்று கால்களை ஒன்றுக்கு மேல் ஒன்று போடுகின்றார். அதை உடனே பாபாஜி இங்கிருந்து திருத்துகின்றார், நீலகண்டனுக்கு சொல்கின்றார், உன்னுடைய மூன்றாம் அவருக்கு சொல், கால்களை நீட்டுவது தவறல்ல, ஆனால் ஒன்றுக்கு மேல் ஒன்று குறுக்காக போட்டு வைத்து கொண்டு தியானம் செய்யக்கூடாது என்று சொன்னவுடன் அங்கு யோகியாருக்கு காலில் சுளுக்கு ஏற்படுகின்றது என்று ஒரு சூட்சுமமான விடயம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை அடியேனும் அந்த காலத்தில் நீண்ட நேரம் தியானம் செய்யும் போது அதை செய்திருக்கின்றேன். ஏனென்றால் உடலை இலகுவாக வைத்து தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக அது பிழை என்று பாபாஜியால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காலை நீட்டிக்கொண்டு ஒன்றுக்கு மேல் ஒன்று போட்டுக்கொண்டு தியானம் செய்யக்கூடாது என்று. இதே போல் பாபாஜி இதே புத்தகத்தில் சிறிது முன்பாக, ரெண்டு மூன்று வகுப்புக்கு முன்பாக, கைகளை தொடையில் வைத்து கொண்டு சின்முத்திரை ஞானமுத்திரை போட்டுக்கொண்டு தியானம் செய்யக்கூடாது, கைகளை குறுக்காக வைக்க வேண்டும் சின்முத்திரை ஞானமுத்திரை என்று பல விடயத்தில் கொடுத்திருக்கின்றார். அது மிகவும் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை வாசித்து முடித்து விட்டோம். அதுவும் யோகி ராமையா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விடயம். இன்னும் பலர் எங்களுடைய சாதகர்கள் தொடையில் கைகளை வைத்து தியானம் செய்கின்றார்கள். அதை தடுத்திருக்கின்றேன். பாபாஜியின் கூற்றுக்கு பின்னாவது அதை நிற்பாட்டி ஞானமுத்திரை சின்முத்திரை கையில் போட்டு ஆண்களும் பெண்களும் கையை குறுக்காக வைத்து அந்த தியானத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கூற்றல்ல, பாபாஜியின் கூற்று. அப்படி செய்பவர்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். தியானம் செய்வதற்கு மாத்திரம் ஜபம் செய்கின்றீர்களாக இருந்தால் கைகளை தொடையில் வைத்து ரெண்டு கையிலும் ஞானமுத்திரை போட்டு செய்யலாம், அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் தியானம் செய்யும் போது கிரியா சாதகர்கள் கைகளை ஒன்றுக்கொன்று குறுக்காக வைத்து சின்முத்திரை ஞானமுத்திரை போட்டு செய்ய வேண்டும். சின்முத்திரை லீட்டு ஞானமுத்திரா என்று பாபாஜி சொல்கின்றார். அதை யோகி ராமையா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது சின்முத்திரையிலிருந்து நாங்கள் ஞானமுத்திரையை நோக்கி செல்லும் தியானம் தான் கிரியா தியானம் என்பது அதனுடைய பொருள். பல முறை அதை கேட்டிருக்கின்றோம். அதுவும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கால்களுக்கு கைகளுக்கு முதலே தரப்பட்டு விட்டது. அதை விட இன்னொரு விடயத்தை இதில் கொடுக்கின்றார். அந்த துளசி மாடம் என்பது அன்னைக்கு கொடுக்கப்படும் விடயம். எங்களுடைய சங்கத்திலும் அன்னைமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை துளசி பூஜை செய்ய வேண்டும் என்பது யோகி ராமையா அவருடைய கூற்று. ஆகவே அந்த அன்னைமார்களுக்கு இந்த துளசி பூஜை கட்டாயம் அந்த நாளில் செய்யப்பட வேண்டும். அந்த நேரத்தை தவறினாலும் பிந்தியும் செய்யலாம் என்று சொல்கின்றார். அதற்குரிய நாசூக்கான விளக்கம் என்னவென்றால், இந்த துளசி பூஜையை செய்யும் போது நாலு காலத்திலும் இது செய்யப்படலாம் என்று தரப்பட்டிருக்கின்றது யோகி ராமையாவால். காலையில் சென்றால் செய்தால் அதை காலை தீபம் நமஸ்துதே என்று பாடலுடன் செய்ய வேண்டும். மதியம் செய்தால் நிசி தீபம் நமசுதே என்ற பாடலுடன் செய்ய வேண்டும். சாயந்தரம் செய்தால் சந்திய தீபம் நமஸ்துதே என்ற பாடலுடன் செய்ய வேண்டும். இரவில் செய்தால் நிசி தீபம் நமஸ்துதே என்ற பாடல் நிசி தீபம் என்ற பாடலுடன் செய்ய வேண்டும். மதியம் செய்யும் போது மாறி சொல்லிவிட்டேன் என்று என்னை சொல்கின்ற உச்சி தீபம் நமஸ்துதே என்ற பாடலுடன் செய்ய வேண்டும். ஆகவே இங்கு அவர் அந்த பாடலை யோகி ராமையா அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நாலு காலத்திலும் துளசி பூஜை செய்யலாம் என்று இங்கு பாபாஜி சொல்கின்றார். யோகி ராமையாவினுடைய மனைவியை நீ இந்த பின்னேற துளசி பூசை நடப்படா விட்டாலும் அதை தாமதமாக ஆவது செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த தாமதமாக செய்யப்படும் பூசைகளை காலத்துக்கு ஏற்றபடி அந்த துளசி பூஜை பாடலை பாடி அன்னைமார்கள் அந்த சங்கத்தில் இருக்கும் பெண்களுடன் செய்ய வேண்டும் என்பது யோகி ராமையாவுடைய கருத்து. அது இங்கு கொடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக வடக்கு நோக்கி இருந்து தியானம் செய்ய வேண்டும் என்ற சொல்லும் பாபாஜியால் பரிந்துரைக்கப்படுகின்றது. நாங்கள் செய்யும் தியானத்தில் அது ஒரு முக்கியமான விடயம். பிராணயாமத்திலும் ஒரு முக்கியமான விடயம். ரெண்டு திசைகளில் இருந்து இந்த பிராணயாம தியானங்கள் மந்திர பயிற்சியில் நாங்கள் செய்யலாம். மிகவும் உகந்த திசை வடக்காகவும், அதை முடியாவிட்டால் உங்களுடைய வீட்டிலிருந்து செய்யும் போது மற்றைய உயர்ந்த நிலை கிழக்காகவும் இருந்து செய்ய வேண்டும் என்பது யோகி ராமையா அவர்களுடைய தரவு. ஆகவே இப்படியான சில அற்புதமான விடயங்களை பாபாஜி இன்றைய நான்கு பக்க வாசிப்பில் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அதை மீண்டும் கேளுங்கள், மீண்டும் சிந்தியுங்கள், அதன் வழி நெல்லுங்கள் என்று சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகே ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா ஓகே, மீண்டும் வருகின்றேன். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள், ஆகவே வந்துவிட்டீர்கள். சொல்லுங்கள் கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய தாமதத்திற்கு நான் தான் மனம் வருந்துகின்றேன். ஏனென்றால் சில விடயங்களை சொல்லி உங்களிடம் வருவோம் என்றிருந்தேன். இப்போது உங்களுடைய நேரம் கார்த்திகேயன் ஐயா. ஓம் கிரிய பாபா ஜனமோ
ஓம் சிவாய நம
ஓம் சிவாய நம.
சங்கத்தில் பாபாஜி தெய்வீக குரல்ல இருந்து பல பல நல்ல கருத்துக்களை நமக்கு ஆன்மீக பாதையில் செல்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக நமக்கு சைவ சித்தாந்தத்துல பேராசிரியர் சொல்வார், நம்ம உடல் நடந்து போகக்கூடிய சக்தி இருந்தாலும் நமக்கு ஒரு ஒரு மலையோ ஒரு தடுங்கலான இடத்துக்கு ஒரு ஊன்றுகோல் இருக்கக்குள்ள அந்த ஊன்றுகோலே இந்த சக்தியை விட பெருசா இருக்கும். அது அவளே நம்மளை காத்து கொண்டு போகும் என்ற வகையில இந்த பாபாஜியின் தெய்வீக குரல் நமக்கு நல்ல ஒரு சொற்களை கொடுத்து அது நம்மளை வழிகாட்டி கொண்டுட்டு போறதை நம்ம உணர்வோம். அந்த வகையில இந்த சத்சங்கத்துல பாபாஜியின் தெய்வீக குரல்ல கிடைச்ச கருத்துக்களை வச்சு நம்ம வாழ்க்கையில ஆன்மீக பாதையில முன்னேற்றி செல்வோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன் ஐயா. பாபாஜி பெரம்பொருளின் ஆசீர்வாதத்துடன் இந்த அருமையான சொல்லு இன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சத்சங்கத்தில். நாங்கள் செய்யும் சாதனையில் இருக்கலாம், அல்லது வாழ்க்கையிலாக இருக்கலாம், கிரியா சாதகர்களுக்கு பாபாஜி அவர்கள் ஊன்றுகோலாக இருந்து எங்களை பயணிக்க வைக்கின்றார். அந்த ஊன்றுகோலுக்கு அவர் தன்னுடைய பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்தில் முழு விவரங்களும் அதுக்கு பாவிப்பதற்காக கொடுத்திருக்கின்றார் என்று ஒரு அருமையான, என்றுமே நான் அதை சிந்திக்காத ஒரு உபமானத்தை சொன்னீர்கள் கதி ஐயா, மிகவும் அருமை. நீங்கள் சொல்லும் போதே அந்த உணர்வினை பெறுகின்றேன், அது மிகவும் அருமை. அந்த ஊன்றுகோலாக கூடி நாங்கள் பாபாஜியை சொல்லலாம். ஏனென்றால் அவர்தான் எங்களை தாங்கி செல்கின்றார், தூக்கிச் செல்கின்றார் எங்களுடைய வாழ்க்கையிலும் சாதனையிலும் என்பது மிகவும் முக்கியம். நாங்கள் அதை உண்மையாக செய்வோமாக இருந்தால் மாத்திரம். ஆகவே கிரியா சாதகர்கள் எல்லோரும் அந்த ஊன்றுகோலை கதி ஐயா சொன்ன மாதிரி பெற்றுக்கொள்ளுங்கள், அதை பயன்படுத்துங்கள், அதன் வழி நில்லுங்கள். எல்லோருமாக நின்று பாபாஜியை பின்பற்றி அவர் வழி சென்று நாங்கள் இறுதியாகிய பரம்பொருளின் பதிஞானத்தை அடைவோம் என்று கேட்டு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ.